மாணவர்களுக்கு வணக்கம். உவா சமூக வானொலியில் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் வரலாறு பாடத்தினூடாக உங்களை சந்திக்கும் நான் உங்கள் வரலாறு பாட ஆசான் சிவஞானம் நமசிவாயம், ஒகிய தமிழ் வித்யாலயத்தின் ஆசிரியர். ஆம் மாணவர்களே, இன்றைய வரலாறு பாடத்தில் தரம் பத்தில் ஆறாம் பாட அலகான வரலாற்று அறிவும் அதன் நடைமுறை பிரயோகமும், தரம் பத்தில் ஆறாம் பாட அலகான வரலாற்று அறிவும் அதன் நடைமுறை பிரயோகமும் என்ற பாட அலகு தொடர்பான விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். இப்பாட அலகானது தரம் 10 மற்றும் தரம் 11 மாணவர்களுக்கு, தரம் 10 மற்றும் தரம் 11 மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இன்றைய பாட அலகு அமையும். எனவே மாணவர்கள் இப்பாட அலகினை கற்பதற்கு தயாராக இருப்பீர்கள் என்ற எண்ணத்தில் இன்றைய பாடத்தினுள் செல்லலாம். ஆம் மாணவர்களே, இன்றைய வரலாற்று அறிவும் அதன் நடைமுறை பிரயோகமும் என்ற பாடலகில் வரலாற்று கால சமுதாய அமைப்பு, சட்டமும் பாரம்பரியமும், பணமும் செலாவணியும், பெண்களின் பிரதிநிதித்துவம். இன்றைய பாடலகில் வரலாற்று கால சமுதாய அமைப்பு, சட்டமும் பாரம்பரியமும், பணமும் செலாவணியும், பெண்களின் பிரதிநிதித்துவம் போன்ற விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, வரலாற்று அறிவும் அதன் நடைமுறை பிரயோகமும் இந்த பாட அலகில் எமது முன்னோர்கள் எவ்வாறான வரலாற்று அறிவினை பெற்றிருந்தார்கள், அதனை நடைமுறை ரீதியாக அவர்கள் எந்த வகையில் பிரயோகித்தார்கள் போன்ற விடயங்களை நாம் கற்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக வரலாற்று கால சமுதாய அமைப்பு, இலங்கையினுடைய புராதன வரலாற்று கால சமுதாய அமைப்பு எவ்வாறு காணப்பட்டது என்ற விடயத்தினை முதலாவதாக பார்க்க இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, ஒரு சமுதாயம் நிலையானதாக செயற்படுவதற்கு அந்த சமுதாயத்தில் வாழும் நபர்களுக்கும் குழுக்களுக்கும் இடையில் நிலவும் தொடர்பின் தன்மை, அதாவது ஒரு சமுதாயம் நிலையாக செயற்படுவதற்கு அந்த சமுதாயத்தில் வாழும் நபர்களுக்கும் குழுக்களுக்கும் காணப்படுகின்ற தொடர்பின் தன்மையிலேயே ஒரு சமுதாயமானது நிலையானதாக செயற்படும். இது ஒரு சமூக விஞ்ஞான எண்ண கருவாகும். ஒரு சமுதாயம் நிலையானதாக செயற்படுவதற்கு அந்த சமுதாயத்தில் காணக்கூடிய நபர்களுக்கும் குழுக்களுக்கும் இடையில் சிறப்பான தொடர்பு காணப்பட வேண்டும் என்பதனையே இந்த சமூக விஞ்ஞான எண்ணக்கரு வலியுறுத்துகின்றது. எனவே எந்த ஒரு செயலினதும் வெற்றி அதன் ஒழுங்கமைப்பிலேயே தங்கியிருக்கும். எந்த ஒரு செயற்பாட்டினருடைய வெற்றி அதன் ஒழுங்கமைப்பிலேயே தங்கியிருக்கும் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே வரலாற்று கால சமுதாயத்தினுடைய வெற்றியானது அந்த சமூகத்தினுடைய ஒழுங்கு அமைப்பில் தங்கியிருந்திருக்க வேண்டும். அதாவது வரலாற்று கால சமூகத்தினுடைய வெற்றி அதன் ஒழுங்கமைப்பில் தங்கியிருந்தது என்பதனையே இங்கு குறிப்பிடக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆமாணவர்களே, ஒரு சமூக அமைப்பானது நிலையற்ற ஒரு சமூக அமைப்பானது நிலையற்றதாகும் பொழுது அதில் நிலவும் சட்டம், ஒழுக்கவியல், சம்பிரதாய கணிப்பீடு என்பன அழிவுற்று சமூகம் அமைதியை இழக்க நேரிடும். அதாவது, ஒரு சமூகமானது நிலையற்றதாகும் பொழுது அந்த சமூகத்திலே நிலவும் சட்டம், ஒழுக்கவியல், சம்பிரதாய கணிப்பீடு என்பன அழிவுற்று அச்சமூகமானது அமைதியை இழக்க நேரிடும். எந்த ஒரு சமூகத்தில் சமூக அமைப்பானது நிலையற்றதாக காணப்படுகின்றதோ அந்த சமூகத்தில் சமூக அமைதியின்மை நிலவும் என்பதே இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. எனவே சமூக அமைப்பொன்றின் காணப்படக்கூடிய முக்கிய இயல்பு தனிநபர் தொடர்பாகும். ஒரு சமூகத்தினுடைய முக்கிய இயல்பு, ஒரு சமூக அமைப்பின் முக்கிய இயல்பு தனிநபர் தொடர்பாகும். இந்த தனிநபர் தொடர்புகள் பதவி நாமங்கள் எனப்படுகின்றது. இந்த தனிநபர் தொடர்புகள் பதவி நாமங்கள் எனப்படுகின்றது. எனவே இந்த ஒழுங்கமைப்பில் காணப்படக்கூடிய தொடர்புகள் பதவி நாமங்கள் எனப்படுகிறது. ஒரு சமூக ஒழுங்கமைப்பில் காணப்படக்கூடிய தனிநபர்களுக்கு இடையிலான தொடர்பானது பதவி நாமங்கள் எனப்படுகின்றது. எனவே இப்பதவி நாமங்களானது இரண்டு கட்டமைப்புகளை கொண்டதாக காணப்படும். ஒன்று நிலைக்குத்தான கட்டமைப்பு, மற்றொன்று கிடையான கட்டமைப்பு. ஒரு சமூகத்தில் காணக்கூடிய பதவி நாமங்களானது இரண்டு கட்டமைப்புகளை கொண்டதாக காணப்படும். ஒன்று நிலைக்குத்தான கட்டமைப்பு, மற்றும் ஒன்று கிடையான கட்டமைப்பு. நிலைக்குத்தான கட்டமைப்பு என்பது அதிகாரம் கூடியவரிடமிருந்து அதிகாரம் குறைந்தவர் நோக்கியதாக காணப்படும், அல்லது அதிகாரம் குறைந்தவர்களிலிருந்து அதிகாரம் கூடியவரை நோக்கியதாக காணப்படும். ஏறக்குறைய நிலைக்குத்தமைப்பு ஒரு ஒரு நேர்கோட்டமைப்பை கொண்டதாக காணப்படும். அதிகாரம் மேலிருந்து கீழ் நோக்கியதாகவோ அல்லது கீழிருந்து மேல் நோக்கியதாகவோ அந்த அமைப்பு காணப்படும். அதிகாரமானது மேலிருந்து கீழ் நோக்கியதாக அமைகின்ற போது, உதாரணம் அரசன், தலைமை அமைச்சர், அவர்களின் கீழ் அமைச்சர்கள், அதன் கீழ் ஏனைய அரசு அதிகாரிகள், அதன் கீழ் நாட்டு மக்கள், இந்த இவ்வாறான ஒரு கட்டமைப்பு. எனவே அதிகாரமானது மேலிருந்து கீழ் நோக்கியதாக அமையும் போது அரசனிடமிருந்து தலைமை அமைச்சருக்கு கட்டளை அனுப்பப்படும். அதிகாரமானது கீழிருந்து மேல் நோக்கி போகும்போது கீழுள்ள நபர்களால் மேலுள்ள அதிகாரம் கூடியவருக்கு விண்ணப்பங்கள் வைக்கப்படும் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கிடையான கட்டமைப்பு. கிடையான கட்டமைப்பு என்பது சமாந்தரமான அதிகாரமுடைய கட்டமைப்பு. அதாவது அந்த கட்டமைப்பில் காணக்கூடிய அனைவரும் சமாந்தரமான அதிகாரங்கள் காணப்படும். இங்கே அதிகாரம் கூடியவர் அல்லது அதிகாரம் குறைந்தவர் என்ற நிலையில் ஒருவர் காணப்பட மாட்டார். அனைவரிடமும் சம அதிகாரம் காணப்படும் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணம் அமைச்சர், சேனாதிபதி, பொருளாளர், இவர்களிடையே சம அதிகாரம் காணப்படும். உதாரணம் அமைச்சர், சேனாதிபதி, பொருளாளர், இவர்களிடையே சம அதிகாரம் காணப்படும். சமூக அமைப்பில் சமூக அமைப்பொன்றில் காணப்படும் பதவி நாமங்கள் இருவகைப்படும். ஒன்று நிலைக்குத்தான கட்டமைப்பு, மற்றொன்று கிடையான கட்டமைப்பு. ஆம் மாணவர்களே, ஒரு சமூக அமைப்பில் உச்ச நிலையில் உள்ளவன் அரசன் ஆவான். ஒரு சமூக அமைப்பில் அதி உயர் நிலையில் காணப்படுபவர் அரசன் ஆவார். இவர் நற்குணமுடையவராகவும் அரச மரபை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதும் மரபாக காணப்பட்டது. ஒரு சமூக அமைப்பில் உயர்நிலையில் காணக்கூடிய அரசனானவன் நற்குணமுடையவனாகவும் அரச மரபை சார்ந்தவனாகவும் காணப்பட வேண்டும். இதனால் அரசனானவன் மேன்மையானவனாக தெய்வமாக போற்றப்பட்ட சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே அவர் உயர் பண்பை கொண்டவராக காணப்பட வேண்டும். இதற்கு உதாரணமாக அரசனானவன் மேன்மையானவன் தெய்வமானவன் என குடகண்ண தீசனின் தம்புள்ளை விகாரை கல்வெட்டு கூறுகின்றது. மக்களை வழிநடத்தக்கூடிய அரசனானவன் சமூக அமைப்பில் அல்லது அதிகார அமைப்பில் உச்ச நிலையில் காணப்படக்கூடியவனாக காணப்படுவதால் அவன் மேன்மையானவனாகவும் தெய்வமாகவும் போற்றப்படுகிறான் என குடகண்ணதீசனின் தம்புள்ளை விகாரை கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. ஆம் மாணவர்களே, அடுத்ததாக அரசனுக்கு நெருங்கி செயற்பட்டோர் அரச அதிகாரிகள் ஆவர். அரசனுக்கு நெருங்கி செயற்பட்டோர் அரச அதிகாரிகள் ஆவர். இவர்கள் ரத்கோல் சம்தரு அல்லது ரதல அல்லது ராஜகுல. அரசனுக்கு நெருக்கமாக செயற்பட்ட அரச அதிகாரிகள் ரத்கோல் சம்தரு, ரதல அல்லது ராஜகுல என அழைக்கப்பட்டனர். அரசனுக்கு நெருக்கமாக செயற்பட்ட அரச அதிகாரிகள் ரத்கோல் சம்தரு, ரதல்ல அல்லது ராஜகுல என அழைக்கப்பட்டனர் என்பதை மாணவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அத்தோடு பௌத்த பிக்குகள் அரசனுக்கு ஆலோசனை வழங்கி சமூக அமைப்பில் மேல்நிலையில் இருந்தனர். ஆம் மாணவர்களே, பௌத்த பிக்குகள் அரசனுக்கு ஆலோசனை வழங்கி சமூக அமைப்பில் மேல்நிலையில் காணப்பட்டனர். சில சந்தர்ப்பங்களில் குளங்களில் இருந்து பெறப்படும் வரியை அறவிடும் பொறுப்பு விகாரைகளிடமும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதற்கு முதலாம் இரண்டாம் நூற்றாண்டுகளில் காணப்பட்ட கல்வெட்டுகளில் இவ்வாறான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனவே அரசனுக்கு நிகராக அல்லது அரசன், அரச அதிகாரிகள் அத்தோடு பௌத்த பிக்குகள் இவர்கள் சமூக அமைப்பில் மேல்நிலையில் காணப்பட்டவர்களாக இருந்தனர் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு வர்த்தகர்கள், கப்பித்தான்கள் அல்லது கேப்டன்கள், வைத்தியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோரும் சமூகத்தின் முக்கிய நபர்களாக கருதப்பட்டனர். எனவே சமூகத்தில் உயர் குடிகளாக அல்லது உயர்ந்த மக்கள் கூட்டமாக கருதப்பட்டோர் அரசன், அரச அதிகாரிகள், பௌத்த பிக்குகள், அவர்களோடு வர்த்தகர்கள், கப்பித்தான்கள் அல்லது கேப்டன்கள், வைத்தியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் சமூகத்தின் முக்கியமான நபர்களாக கருதப்பட்டனர். மேலும் சாதாரண மக்கள் அல்லது குடிகள் என்போர் விவசாயிகள், இடையர்கள், குயவர்கள், இரத்தினக்கல் வெட்டுவோர், கொள்ளர்கள், மீனவர்கள் ஆகியோர் சாதாரண மக்களாக அல்லது குடிகளாக கருதப்பட்டனர். சாதாரண மக்கள் அல்லது குடிகளாக கருதப்பட்டோர் விவசாயிகள், இடையர்கள், குயவர்கள், இரத்தினக்கல் வெட்டுவோர், கொள்ளர்கள், மீனவர்கள் ஆகியோர் சாதாரண மக்களாக கருதப்பட்டனர். சமூகத்தில் கீழ்நிலையில் இருந்தோர், ஒரு சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருந்த மக்கள் அடிமைகளாக கருதப்பட்டனர். எனவே புராதன காலத்தில் சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருந்தோர் அடிமைகள் எனப்பட்டனர். இவர்களுக்கு ஏனைய மக்களுக்கு இருந்த அளவிற்கான சுதந்திரங்கள் வழங்கப்படவில்லை. இந்த அடிமைகள் சுதந்திரமற்றவர்களாக இருந்தனர் அல்லது ஏனையோருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தனர் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே இரண்டு விதமான அடிமைகள் காணப்பட்டனர். ஒன்று பரம்பரை அடிமை. அடிமைகள் இரண்டு விதமாக காணப்பட்டனர். ஒன்று பரம்பரை அடிமை, மற்றொன்று கூலிக்கு பெறக்கூடிய அடிமை. ஒன்று பரம்பரை அடிமை, மற்றொன்று கூலிக்கு பெறக்கூடிய அடிமை. கூலிக்கு பெறக்கூடிய அடிமைகள் தனக்கி தாச எனப்பட்டனர். கூலிக்கு பெறக்கூடிய அடிமைகள் தனக்கி தாச எனப்பட்டனர். ஆம் மாணவர்களே, வரலாற்று கால சமுதாய அமைப்பில் இரண்டு விதமான மக்கள் காணப்பட்டனர். ஒன்று அதிகாரம் படைத்தோர், மற்றொன்று அதிகாரம் அற்றவர்கள். இந்த வகையில் அதிகாரம் உடையவர்களாக அரசர்கள், அரச அதிகாரிகள், பௌத்த பிக்குகள் இவர்களோடு சமூகத்தின் முக்கிய நபர்களாக வர்த்தகர்கள், கப்பித்தான்கள், வைத்தியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் காணப்பட்டனர். சமூகத்தில் அதிகாரம் குறைந்தவர்களாக அல்லது அதிகாரம் அற்றவர்களாக சாதாரண மக்கள் அல்லது குடிகள் என குறிப்பிடலாம். விவசாயிகள், இடையர்கள், குயவர்கள், இரத்தினக்கல் வெட்டுவோர், கொள்ளர்கள், மீனவர்கள் ஆகியோர் அதிகாரம் குறைந்தவராக அல்லது அதிகாரமற்றவர்களாகவும் சுதந்திரமற்றவர்களாக அடிமைகளும் காணப்பட்டனர். இதுவே புராதன காலத்தின் சமுதாய அமைப்பின் நிலையாகும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக எமது புராதன சமூக அமைப்பின் சட்டமும் பாரம்பரியமும் எவ்வாறு காணப்பட்டது என்ற விடயத்தினை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு சமூகம் அல்லது சமுதாயம் சிறப்பான முறையில் இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட்ட பொதுவான விதிமுறைகள் காணப்பட வேண்டும். ஒரு சமுதாயம் சிறப்பான முறையில் இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட்ட பொதுவான விதிமுறைகள் காணப்பட வேண்டும். அவ்வாறான விதிமுறைகளே சட்டங்கள் எனப்படுகின்றது. அந்த வகையில் மானவர்ம மன்னனின் 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் சட்டம் தொடர்பான நிறுவனங்கள் வதால அல்லது சபாவ என இரு சொற்களால் கூறப்பட்டுள்ளது. மானவர்ம மன்னனின் 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் சட்டம் தொடர்பான நிறுவனங்கள் வதால சபாவ என இரு சொற்களால் கூறப்பட்டுள்ளது. வதால சட்டத்துறை வதால் அல்லது சட்டத்துறை நிறுவனங்கள், அரச சபை அல்லது சட்டத்துறை நிறுவனங்களை குறிப்பதாக அமைகின்றது. இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற போது அது தொடர்பாக ஆராய்வதற்கு அல்லது அச்சட்டங்களை பாதுகாப்பதற்கு சில அரச அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். அவ்வாறான அதிகாரிகள் மெய்காப்பாளர் அல்லது பாதுகாப்பு அதிகாரிகள் எனப்பட்டனர். இவ்வாறான ஒரு பாதுகாப்பு அதிகாரி பற்றி பனாகட்டுவ செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாம் விஜயபாகு மன்னனின் மெய்ப்பாதுகாவலன் அல்லது பாதுகாப்பு அதிகாரியாக செயற்பட்டவர் சித்தரும்பி புத்தநாயக்க எனும் புதல் நாம். முதலாம் விஜயபாகு மன்னனின் பாதுகாப்பு அதிகாரியாக செயற்பட்டவர் சித்தரும்பி புத்தநாயக்க எனும் தண்டநாயக்க அல்லது பாதுகாப்பு அதிகாரி பற்றி பனாகட்டுவ செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சட்டங்கள் உருவாக்கப்படுகின்ற போது அந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது அது மீறப்படுகின்றதா என்பதனை பார்ப்பதற்கு சில பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இன்றும் நாட்டில் பல்வேறு விதமான சட்டங்கள் இயற்றப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அது மீறப்படுகின்றது தொடர்பாக அது சட்டங்கள் மீறப்படுதல் தொடர்பாக அவதானிப்பதற்கு போலீஸ் பாதுகாப்பு சேவையினை வழங்குகின்றார்கள். அதுபோன்றே காலப்பகுதிகளில் இந்த தண்டநாயக்க எனும் பாதுகாப்பு அதிகாரிகள் காணப்பட்டனர் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்கு பின் முதலாம் இரண்டாம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்களில் குளங்களின் பரிபாலனம், அரச நிலங்களை பயன்படுத்துதல் தொடர்பான சில வரிமுறைகள் காணப்பட்டன. கிறிஸ்துக்கு பின் முதலாம் இரண்டாம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்களில் குளங்களின் பரிபாலனம், அரச நிலங்களை பயன்படுத்துதல் தொடர்பான வரி என்பன பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் புராதன வரி சட்டம் தக்கபதி போஜக்கபதி மதரமஞ்சக்க. புராதன வரி சட்டங்கள் ஒன்று தக்கபதி. தக்கபதி என்பது குளங்களிலிருந்து நீரை பயன்படுத்துவோரிடமிருந்து பெறப்படும் வரி. குளங்களிலிருந்து நீரை பயன்படுத்து குளத்து நீரை பயன்படுத்துவோரிடமிருந்து பெறப்படக்கூடிய வரியானது தக்கபதி எனப்படும். அரசனுக்கு சொந்தமான நிலங்களில் பயிர் செய்தலுக்காக பெறப்படக்கூடிய வரி அல்லது அரசனுக்குரிய நிலங்களில் பயிர் செய்தலுக்காக பெறப்படக்கூடிய வரி போஜக்கபதி. மற்றொன்று வாய்க்கால்களில் மீன் பிடித்தலுக்காக அரசுக்கு செலுத்திய வரி மதரமஞ்சக்க. வாய்க்கால்களில் மீன் பிடித்தலுக்காக அரசுக்கு செலுத்திய வரி மதரமஞ்சக்க. புராதன வரி சட்டங்கள் ஒன்று தக்கபதி, மற்றொன்று போஜக்கபதி, இன்னும் ஒன்று மதரமஞ்சக்க. தக்கபதி, போஜக்கபதி, மதரமஞ்சக்க என்பதையும் அவ்வரிகள் எவற்றுக்காக அறவிடப்படுகின்றது என்பதனையும் மாணவர்கள் தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பகுதி ஒன்று வினாக்கள் சில வேளைகளில் இவற்றை மையப்படுத்தியதாக வினாக்கள் அமையலாம். உதாரணமாக குளங்களிலிருந்து நீரை பயன்படுத்துவோரிடமிருந்து பெறப்படும் வரியாது என்று ஒரு வினா வரலாம். அவற்றுக்கு நான்கு விடைகள் தரப்பட்டிருக்கலாம். தக்கபதி, போஜக்கபதி, மதரமஞ்சக்க. மற்றும் கெதி அட்ட போன்ற வகையிலான நான்கு விடைகள் தரப்பட்டு அவற்றில் ஒன்றை தெரிவு செய்யக்கூடியதாக வினாக்கள் அமையலாம். எனவே மாணவர்கள் இவ்வாறான வரிமுறைகள் எவற்றுக்காக அறவிடப்பட்டது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் மாணவர்களுக்கு பரீட்சையில் கேட்கப்படும் வினாக்களுக்கு மிக இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அம்பலாந்தோட்ட குடவாய என்ற இடத்தில் கிறிஸ்துக்கு பின் முதலாம் நூற்றாண்டுக்குரிய கல்வெட்டொன்று, குடவாய கல்வெட்டு என இதனை குறிப்பிடலாம். இக்கல்வெட்டு கிறிஸ்துக்கு பின் முதலாம் நூற்றாண்டுக்குரியது. இக்கல்வெட்டில் துறைமுகத்தினால் அறவிடப்பட்ட சுங்க வரி பற்றிய தகவல்கள் குறிப்பிடப்படுகின்றன. துறைமுக வரி பற்றி அல்லது சுங்க வரி பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு குடவாய கல்வெட்டு என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சட்டங்களை மீறுவோருக்கு தண்டனை வழங்கும் வகையில் இவ்வாறான சட்டங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது இச்சட்டங்கள் மீறப்படுகின்றவர்களுக்கு தண்டனை வழங்கும் வகையில் நீதிமன்ற தொகுதிகள் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த நீதிமன்ற தொகுதிகள் பற்றி முதலாம் கஜபாகு மன்னனுடைய சித்துல் பவ கல்வெட்டில் காணப்படுகின்றது. நீதிமன்ற தொகுதிகள் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு சித்துல் பவ கல்வெட்டு முதலாம் கஜபாகு மன்னன் காலத்துக்குரியது. மேலும் கிறிஸ்துக்கு பின் ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கொண்டவட்டவான் கல்வெட்டு, கிறிஸ்துக்கு பின் ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கொண்டவட்டவான் கல்வெட்டு ஐந்தாம் காசியப்ப மன்னன் காலத்துக்குரியது. கொண்டவட்டவான் கல்வெட்டு ஐந்தாம் காசியப்ப மன்னன் காலத்துக்குரியது. இக்கல்வெட்டில் அறுவடை செய்ய தவறுபவர்களுக்கு, உரிய காலத்தில் அறுவடை செய்ய தவறுபவர்களுக்கு அல்லது உரிய காலத்தில் அறுவடை செய்ய தவறுவோருக்கு ஐந்து கலாம் வரி செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உரிய காலத்தில் அறுவடை செய்ய தவறுவோருக்கு ஐந்து கலாம் வரி செலுத்த வேண்டும். கலம் என்பது புராதன காலத்தில் காணப்பட்ட ஒரு நாணய அலகு என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு சூழல் முகாமைத்துவம் பற்றியும் கொண்டவட்டவான் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மழைக்காலத்தில் அறுவடை செய்வதனால் மண்ணரிப்பு ஏற்படுமெனின் இச்சட்டம் அமுல் செய்யப்பட்டுள்ளது. மழைக்காலத்தில் அறுவடை செய்வதால் மண்ணரிப்பு ஏற்படும், எனவே அதனை தடை செய்யும் வகையில் இந்த உரிய காலத்தில் அறுவடை செய்வோருக்கு ஐந்து கலாம் வரி செலுத்த வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றது. மேலும் நான்காம் மகிந்தனின் வெசகிரி கல்வெட்டு குளங்களிலிருந்து நீர் பெறப்படும் வயல்களில் நெல் தவிர பாசிப்பயறு விதைத்தல் ஆகாது என குறிப்பிடப்படுகின்றது. நான்காம் மகிந்தனின் வெசகிரி கல்வெட்டானது குளத்து நீரை பெறுவார்களாயின் அவ்வயல்களில் நெல் மாத்திரமே பயிரிட வேண்டும், பாசிப்பயறு விதைத்தலாகாது. இது ஒரு வகையில் நாட்டின் மக்களின் பிரதான உணவான நெல் உற்பத்தியை அரிசி நாட்டு மக்களுக்கு தேவையான அரிசியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நெல் உற்பத்தியை அதிகரிக்கும் முகமாக இவ்வாறானது ஒரு வரி விதிக்கப்பட்டுள்ளது என நாம் கருதலாம். அத்தோடு விவசாயத்தை ஒழுங்கு முறையில் மேற்கொள்வதற்காகவும் இந்த வெசகிரி கல்வெட்டில் குளங்களிலிருந்து நீர் பெறப்படும் வயல்களில் நெல் தவிர பாசிப்பயறு விதைத்தல் ஆகாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நான்காம் மகிந்த மன்னனின் காலத்துக்குரிய கல்வெட்டு என்பதையும் மாணவர்கள் அறிந்திருத்தல் சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததாக மேலும் ஒரு சட்டத்திட்டம் தொடர்பான விடயத்தினை பார்க்கலாம். வர்த்தக சந்தை தொடர்பான சட்டம், வர்த்தக சந்தை தொடர்பான சட்டம், பதுளை தூண் கல்வெட்டு அல்லது சுரபுர வெவ கல்வெட்டு அல்லது ஹோபிட்டிகம கல்வெட்டு என கூறப்படுகின்ற இக்கல்வெட்டில் வர்த்தக சந்தை தொடர்பான சட்ட விதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் இப்பதுளை தூண் கல்வெட்டு அல்லது சுரபுரவேவ தூண் கல்வெட்டு தொடர்பான விடயத்தினை இதற்கு முன்னரான அலகுகளிலும் கற்றிருப்பீர்கள். இக்கல்வெட்டானது 4 உதய மன்னன் காலத்துக்குரியது. ஹோபிடிகம சந்தை பற்றி தகவல்களை குறிப்பிடும் கல்வெட்டு பதுளை தூண் கல்வெட்டு அல்லது சுரபுரவேவ தூண் கல்வெட்டு எனப்படுகின்றது. இக்கல்வெட்டானது 4 உதய மன்னன் காலத்துக்குரியது. இக்கல்வெட்டில் ஹோபிட்டிகம சந்தை பற்றிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. முதலாவது, அக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்ட விடயங்களில் முதலாவது, வர்த்தக நிலையத்தின் எல்லையில் வியாபாரம் செய்வோரிடம் மாத்திரம் வரி அறவிடப்பட வேண்டும். வர்த்தக நிலையத்தின் எல்லையில், அதாவது வர்த்தக நிலையத்துக்குரிய பகுதிகளில் மாத்திரமே வரி அறவிடப்பட வேண்டும். வர்த்தக நிலையத்தை கடந்து செல்வோரிடம் இருந்து வரி அறவிடக்கூடாது. வர்த்தக நிலையத்தை கடந்து செல்லும் வண்டிகளிடமிருந்தும் வரி அறவிடக்கூடாது. அதிகாரிகளிடம் காண்பிக்காது வர்த்தக நிலையங்களில் பொருட்கள் விற்போரிடமிருந்து 2 வரி அறவிடுதல் வேண்டும். அரச அதிகாரிகளிடம் காண்பிக்காது வர்த்தக நிலையங்களில் பொருட்கள் விற்போரிடமிருந்து 2 வரி அறவிடுதல் வேண்டும். அரச அதிகாரிகளினால் அளவு குறிக்கப்படாத தராசுகள் கொண்டு வியாபாரம் செய்யக்கூடாது. இச்சட்டம் இன்றும் காணப்படுகின்றது. உரிய காலத்தில் வியாபாரிகள் தங்களுடைய தராசுகளை நிறுத்தல் அளவைகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது தற்போதும் வலியுறுத்தப்படுகின்றது. இவ்வாறான ஒரு முறை அக்காலத்திலும் காணப்பட்டது என்பதையும் மாணவர்கள் அறிந்திருத்தல் முக்கியமானது. வெற்றிலை பாக்கு என்பன விற்கும் பொருட்டு அதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் மாத்திரம் வியாபாரம் செய்தல் வேண்டும். அதாவது சூரிய ஒளி படாத வகையிலான இடங்களில் வைத்து வெற்றிலை விற்பனை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றது. காய்ந்த வெற்றிலைகள் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்ற வகையில். அத்தோடு போய தினங்களில் வியாபாரம் செய்வோரிடமிருந்து தண்டப்பணமாக எண்ணெய் வரி அறவிட வேண்டும். போய தினங்களில் அல்லது நோன்மதி தினத்தில் வியாபாரம் செய்வோரிடமிருந்து தண்டப்பணமாக எண்ணெய் வரி அறவிடப்பட வேண்டும். மகியங்கனி விகாரைக்கு எண்ணெய் வரி செலுத்த வேண்டும் என்பதும் அக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே இவ்வாறான வர்த்தக தொடர்பான சட்டங்கள் வர்த்தக நடவடிக்கைகளை மிகச் சிறப்பாக ஒழுங்குபடுத்துவதற்கு உதவியாக இருந்திருக்கும் என்பது ஐயமில்லை. அடுத்ததாக மேலும் சில சட்டத்திட்டங்களை பார்க்கலாம். விளங்குவதை சட்டம் தொடர்பாக ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் காலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளங்குவதை சட்டம், இது மாணவர்களினுடைய பாட புத்தகத்திற்கு மேலதிகமான ஒரு தகவல். இவற்றினை மாணவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுதல் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் என நம்புகின்றேன். விளங்குவதை சட்டம், ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். மிருகங்களை எவரும் கொல்லக்கூடாது, மிருகங்களை எவரும் கொல்லக்கூடாது, இதனை படுகொலை சட்டம் எனலாம். மிருகங்களை எவரும் கொல்லக்கூடாது அல்லது படுகொலை சட்டம் எனலாம். இது ஆமண்டகாமினி மன்னனால் இப்படுகொலை சட்டம் அல்லது மிருகங்களை எவரும் கொல்லக்கூடாது என சட்டம் இயற்றப்பட்டது. எருமை பசு ஆடு என்பவற்றை கொல்பவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். எருமை, பசு, ஆடு என்பவற்றை கொல்பவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என நான்காம் மகிந்தனின் மிகிந்தலை கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. நான்காம் மகிந்தனின் மிகிந்தலை கல்வெட்டில் எருமை, பசு, மாடு என்பவற்றை கொல்பவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றது. மேலும் நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களை கொல்லக்கூடாது, நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களை கொல்லக்கூடாது என நிசங்கமல்லன் காலத்தில் ஒரு குறிப்பிடப்பட்டுள்ளது. நிசங்கமல்லன் கால கல்வெட்டில் நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களை கொல்லக்கூடாது என குறிப்பிடப்பட்டிருந்தது. அத்தோடு களவெடுத்தல், கொலை செய்தல் தொடர்பான குற்ற செயல்கள் தண்டனை பற்றி நான்காம் மகிந்தனின் வேவல் கட்டிய கல்வெட்டு கூறுகின்றது. நான்காம் மகிந்தனின் வேவல் கட்டிய கல்வெட்டில் களவெடுத்தல், கொலை செய்தல் தொடர்பான குற்றச் செயல்களுக்குரிய தண்டனை பற்றி குறிப்பிடுகின்றது. எனவே புராதன காலத்தில் சமுதாய ஒழுங்கின் பொருட்டு பல்வேறு விதமான சட்ட திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அவ்வாறான சட்டத்திட்டங்கள் இலங்கையில் காணப்பட்ட பல்வேறு இடங்களுக்குரிய கல்வெட்டில் பல்வேறு அரசர்களினுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்ததை சட்டமும் பாரம்பரியமும் என்ற பகுதியினூடாக நாம் பார்த்தோம். அடுத்ததாக புராதன காலத்தின் பணமும் செலாவணியும், புராதன கால சமூகத்தில் காணப்பட்ட பணமும் செலாவணியும் என்ற பகுதி என்ற விடயத்தினை பார்க்க இருக்கின்றோம். செலாவணி என்பது பொருளாதார நோக்கத்துடன் செய்யப்படும் நாணய மாற்று முறையாகும். செலாவணி என்பது பொருளாதார நோக்கத்துடன் செய்யப்படும் நாணய மாற்று முறையாகும். அந்த வகையில் ஆரம்ப காலங்களில் களிமண்ணாலான வட்ட வடிவிலான களம் சில சமயங்களில் பொருளாதார நடவடிக்கைகளில் நாணய மாற்றாக பயன்படுத்தப்பட்டது. வட்ட வடிவிலான களம், மாணவர்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டேன், களம் என்பது புராதன காலத்தில் காணப்பட்ட ஒரு நாணய அலகு. எனவே களிமண்ணாலான வட்ட வடிவிலான களம் சில சமயங்களில் பொருளாதார நடவடிக்கைகளில் நாணய மாற்றாக பயன்படுத்தப்பட்டது. இந்நாட்டின் பணப்புழக்கம் ஏறக்குறைய கிறிஸ்துக்கு பின் 250 ஆண்டளவில் ஆரம்பமானதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்நாட்டின் பணப்புழக்கம் கிறிஸ்துக்கு பின் 250 ஆண்டளவில் ஆரம்பம் ஆனது. வட இந்தியர்களால் இலங்கைக்கு கொண்டு வந்த நாணயம், இந்நாணயமானது ஹஸ் ஹெபு, இந்நாணயத்தினை ஹஸ் ஹெபு எனலாம். இது கல்வெட்டுக்களில் ககபன எனவும் இலக்கியங்களில் ககவனு எனவும் குறிப்பிடப்படுகின்றது. புராதன காலத்தில் வட இந்தியர்களால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட நாணயம் ஹஸ்ஸெபு அல்லது அசேடி, இது கல்வெட்டுக்களில் ககபன எனவும் இலக்கியங்களில் ககவனு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் புராதன நாணயம் ககபன என மாணவர்கள் இதற்கு முன்னரான அலகுகளில் கற்றுள்ளீர்கள் என்பதையும் மாணவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். எனவே ஹஸ்ஸெபு, ககபன, ககவனு என்பன ஒரு நாணயத்தை குறிப்பதற்காகவே, ஒரே நாணயத்தை குறிப்பதற்காகவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. கல்வெட்டுக்களில் ககபன, இலக்கியங்களில் ககவனு. புராதன காலத்தில் நாணய வெளியீட்டு அதிகாரி ஒருவர் காணப்பட்டிருக்கின்றார். அவ்வாறான அதிகாரி ரூபத்தக்க என கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது புராதன நாணய வெளியீட்டு அதிகாரி ரூபத்தக்க எனப்படுகின்றார். அடுத்ததாக மாணவர்களே, அனுராதபுர அபயகிரி அகழ்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கத் துண்டுகளில் அனுராதபுர அபயகிரி அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட தங்கத் துண்டுகளில் ரன்தெவிசி கலந்த என எழுதப்பட்டிருந்தது. ரன்தெவிசி கலந்த, சில நேரங்களில் அல்லது சில சந்தர்ப்பங்களில் தங்கத் துண்டுகளும் கலங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணம், 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வெசகிரியில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டொன்றில் அனுராதபுர வீராங்குள பிக்குகளுக்கு 4ஆம் காசியப்பன் வழங்கிய 200 தங்க கலங் பற்றி கூறப்பட்டுள்ளது. அனுராதபுர வீராங்குள பிக்குகளுக்கு 4ஆம் காசியப்பன் வழங்கிய 200 தங்க கலங் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தங்க உலோகமும் புராதன காலத்தில் நாணயங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக காணப்படுகின்றது. மேலும் இலங்கையில் உள்நாட்டு நாணயங்களைப் போன்றே பல்வேறு வெளிநாட்டு நாணயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது இலங்கை புராதன காலத்தில் வெளிநாடுகளோடு கொண்ட வர்த்தக ரீதியான தொடர்பினை எடுத்துக்காட்டக்கூடியதாக உள்ளது. அவ்வாறான வெளிநாட்டு நாணயங்கள் ரோம நாணயம், சீன நாணயம், அரேபிய நாணயம், இந்திய நாணயங்கள், மேலும் உள்ளாந்து நாணயங்கள் என்பனவும் இலங்கையில் கண்டறியப்பட்டுள்ளது. ரோம நாணயம், சீன நாணயம், அரேபிய நாணயம், இந்திய நாணயம், உள்ளாந்து நாணயம் போன்ற அனைவே புராதன காலத்தில் இலங்கையில் பொருளாதாரமானது ஒரு மேம்பட்ட நிலையில் காணப்பட்டதோடு நாணய பயன்பாடும் இலங்கை மக்களிடையே காணப்பட்டது என்பதனை நாம் பணமும் சிலாவணியும் என்ற பகுதியினூடாக அறிந்தோம். ஆம் மாணவர்களே, இறுதியாக பெண்களின் பிரதிநிதித்துவம் என்ற பகுதியினை பார்க்க இருக்கின்றோம். இலங்கையில் புராதன காலத்தில் பெண்கள் உயர்ந்த நிலையில் காணப்பட்டனர். சமூகத்தில் செல்வாக்கு பெற்றவர்களாகவும் காணப்பெற்றனர். சில சந்தர்ப்பங்களில் நாட்டின் ஆட்சி உரிமையும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் சூள சீவலி தேவி என்ற அரசி பற்றி லகுக்கலையில் உள்ள நில்கிரி சேய என்ற விகாரையில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது. அதாவது, சூள சீவலி தேவி என்ற அரசி பற்றி லகுக்கலையில் உள்ள நில்கிரி சேய என்ற விகாரையில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது. அத்தோடு லீலாவதி அரசி இந்நாட்டை 3 முறை ஆட்சி செய்ததாக கூறப்பட்டுள்ளது. லீலாவதி அரசி இந்நாட்டை 3 முறை ஆட்சி செய்ததாக வரலாற்று மூலாதாரங்களில் கூறப்பட்டுள்ளது. கணவன் தூர நாடொன்றிற்கு வர்த்தகத்தின் பொருட்டு சென்றதன் பின் கணவன் திரும்பி வரும் வரை ஏறக்குறைய 3 வருடங்கள் தனியாக வாழ்ந்த பெண் ஒருவர் பற்றி ரசவாகினியில் கூறப்பட்டுள்ளது. அதாவது, கணவன் தூர இடத்திற்கு சென்றதன் பின் 3 வருடம் தனியாக வாழ்ந்த பெண்கள் பற்றி ரசவாகினியில் கூறப்படுகின்றது. இது ஆணினுடைய துணை இல்லாமல் தனியாக பெண்கள் வாழக்கூடிய ஒரு நிலை அக்காலத்தில் காணப்பட்டுள்ளது. அத்தோடு பெண்களும் தனியாக வாழக்கூடியவர்களாக வாழக்கூடிய திறன் கொண்டவர்களாக காணப்பட்டது என்பது இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. அத்தோடு பிள்ளைகள் இல்லா வாழ்வில் உள்ள சுகம் என்ன சுகம் என விகாரமாதேவி பதிலளித்ததாக ரசவாகினியில் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது, பெண்களுக்கு பிள்ளை செல்வம் எவ்வளவு முக்கியமானது என்ற வகையில் இந்த விகாரமாதேவியின் கூற்று அமைந்திருந்தது. இது தொடர்பாக ரசவாகினி என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு புராதன காலத்தில் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை வழங்குவது பெற்றோரின் முக்கியமான கடமையாக காணப்பட்டது. அந்த வகையில் இக்கல்வி அறிவு பெண்களுக்கு வழங்குதல் தொடர்பான விடயத்தினை சகஸ்ஸ வதுபரண என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அசோகமாலா சுவையான உணவு தயாரித்து அனைவரையும் கவர்ந்ததாக சத்தர்மலங்காரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அசோகமாலா சுவையான உணவு தயாரித்து அனைவரையும் கவர்ந்ததாக சத்தர்ம அலங்கார என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அசோகமாலா சாலிய குமரன் துட்டகைமுனு மன்னனினுடைய மகனான சாலிய குமாரவினுடைய மனைவி அசோகமாலா சுவையான உணவு தயாரித்த அனைவரையும் கவர்ந்ததாக சத்தர்ம அலங்காரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு புராதன காலத்தில் கல்வி அறிவுள்ள பெண் மது பாச்சிக்கா என அழைக்கப்பட்டிருக்கின்றார். இது தம்பியா அட்டுவா கெட்டபத்தை என்ற நூலில் காணப்படுகின்றது. புராதன காலத்தில் கல்வி அறிவுள்ள பெண்கள் மது பாச்சிகா எனவும், கைராசியுள்ள பெண்கள் மதுர ஹத்த ரசா எனவும், புராதன காலத்தில் கிராம நிர்வாகிகள் அல்லது பிரதேச நிர்வாகிகள் பிரதேச நிர்வாகி பருமகளு பெண் பிரதேச நிர்வாகி பருமகளு எனவும் அழைக்கப்பட்டிருக்கிறார். இப்பருமகளு பற்றி பிராமண யாகம கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிராமண யாகம கல்வெட்டில் பெண் பிரதேச நிர்வாகி பருமகளு எனப்படுகின்றார். இத்தோடு இரண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டில் தலுதா லக்ஷ்மி என்ற பெண் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பெண்ணானவள் தலுதா லக்ஷ்மி என்ற பெண்ணானவள் விகாரைக்கு தானமாக வழங்கிய நிலங்கள் பற்றி கொக் அபே கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. தலுதா லக்ஷ்மி என்ற பெண் விகாரைகளுக்கு தானம் வழங்கக்கூடிய அளவில் சொத்துடைமை உடையவளாக காணப்பட்டிருக்கிறார் என்பதனை கொக் அபே கல்வெட்டு நிரூபிக்கின்றது. அத்தோடு புராதன பெண்கள் உடல் அழகில் தன்னுடைய உடலை அழகுபடுத்திக் கொள்வதிலும் அக்கறை செலுத்தினார்கள். இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நாம் முன்வரலாற்று காலத்திலிருந்து ஒரு உதாரணத்தை குறிப்பிடலாம். உடரஞ்சா மடம் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட உலோக குச்சி, களிமண் மணிகள், சிவப்பு மஞ்சள் நிற கற்கள் என்பன முன்வரலாற்று காலத்தில் உடரஞ்சா மடம் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக அக்கறை காட்டினார்கள் என்பதை நிரூபிக்கின்றது. இது ஏறக்குறைய 2400 வருடங்கள் கிறிஸ்துக்கு முன் 2400 வருடங்களுக்கு முன்னரே பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக அக்கறை உடையவர்களாக காணப்பட்டனர் என்பதையும் இது குறிப்பிடுகின்றது. அத்தோடு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள மணிகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட மாலை, தம்புள்ளை இப்பன் கட்டுவக் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எனவே இவை புராதன காலத்தில் இலங்கை சமுதாயத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கு நிகரான ஒரு சமூக அந்தஸ்து வழங்கப்பட்டிருந்தது என்பதனை இது நிரூபிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, இன்றைய பாடவேளையில் இலங்கையின் வரலாற்று அறிவும் அதன் நடைமுறை பிரயோகமும் என்ற பாடப்பரப்பில் வரலாற்று கால சமுதாய அமைப்பு, சட்டமும் பாரம்பரியமும், பணமும் செலாவணியும், பெண்களின் பிரதிநிதித்துவம் என்ற விடயங்களை பற்றி ஆராய்ந்தோம். இது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். எனவே மாணவர்கள் இவற்றினூடாக பயன்பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இன்றைய பாடவேளையின் முடிவில் மாணவர்களிடமிருந்து இரண்டு வினாக்கள் வினவப்படுகின்றது. இவ்வினாக்களுக்குரிய விடைகளை 0777 16 55675 சைபர் 77 16 55 675 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் ஊடாக அனுப்பி வையுங்கள். முதலாவது வினா, தக்கபதி என்பது எதற்காக அறவிடப்பட்ட வரி? தக்கபதி என்பது எதற்காக அறவிடப்பட்ட வரி? படுகொலை சட்டம், படுகொலை சட்டம் எம்மன்னனால் உருவாக்கப்பட்டது. எம்மன்னன் காலத்தில் படுகொலை சட்டம் உருவாக்கப்பட்டது. தக்கபதி எதற்காக அறவிடப்பட்ட வரி? ஆம் மாணவர்களே, இன்றைய பாடவேளை உங்களுக்கு சிறப்பானதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். உங்களுக்கான வழங்கப்பட்ட வினாக்களுக்குரிய விடைகளை 07716 55 675 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் செய்யுங்கள். மாணவர்களே, மீண்டும் மற்றொரு உவா சமூக வானொலியின் வரலாறு பாடத்தின் ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.